விவிலிய தேடல் நல்ல சமாரியர் ஓமை பகுதி 11.
எனதருமை அன்புள்ளங்களே, ஒவ்வொரு நாளும் இந்தியாவில் 1000க்கும் அதிகமான சாலை விபத்துக்கள் நடந்த வண்ணம் உள்ளன. அதாவது உலகின் வேறெந்த நாட்டிலும் இல்லாத அளவு நிமிடத்திற்கு ஒரு சாலை விபத்து இந்தியாவில் நிகழ்வதாக ஊடகங்கள் கூறுகின்றன. 14 தமிழர் புத்தாண்டு நாளன்று இந்தியாவில் நடைபெற்ற பல நூறு சாலை விபத்துக்களில் ஒன்று ஜெய்ப்பூர் நகரில் நிகழ்ந்தது. இது இந்தியாவில் மட்டுமல்லாமல் உலகெங்கும் உள்ள ஊடகங்களின் கவனத்தை பெரிதும் ஈர்த்தது. இளம் தம்பதியர் தங்கள் இரு குழந்தைகளுடன் இருசக்கர வாகனம் ஒன்றில் சென்றபோது லாரி ஒன்று அவர்கள் மீது மோதியதால் நால்வரும் சாலையில் வீழ்ந்தனர். தாயும் அவர் மடியில் இருந்த 8 பெண் குழந்தையும் அதிகமாக அடிபட்டு இரத்தம் இழந்தபடி சாலையில் கிடந்தனர். அவர்கள் அருகே அடிபட்டு கிடந்த தந்தை கன்னையா லால் அவ்வழியே சென்ற அனைத்து வாகனங்களையும் நிறுத்த முயன்று தோற்று போனார். குறைந்தது 20 வாகனங்களாவது அடிபட்டு கிடந்தவர்களை கடந்து சென்றதாக சொல்லப்படுகின்றது. 15 அல்லது 20 நிமிடங்கள் சென்றபின் உதவி வந்தது. இவ்வளவு தாமதமாக உதவி வந்ததால் தாயும் 8 குழந்தையும் இறந்தனர். உதவி செய்ய வந்தவரை ஒரு சில நாளிதழ்கள் நல்ல சமாரியர் என்று குறிப்பிட்டுள்ளன. ஜெய்ப்பூர் சாலையில் அடிபட்டு கிடந்த தாயையும் குழந்தையையும் கடந்து சென்ற வாகனங்களில் இருந்தவர்களை கடின உள்ளத்தினர் என்று அனைத்து ஊடகங்களும் தீர்ப்பு வழங்கியுள்ளன. அவர்கள் மனிதர்கள்தானா என்ற போக்கில் கண்டனங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. மனிதர் என்றாலே கருணை உள்ளம், தேவையிலிருப்போருக்கு உதவி செய்யும் எண்ணம் ஆகியவை இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் இந்த கருத்துக்கள் சொல்லப்பட்டுள்ளன. அன்பு இதயங்களே, கடந்து சென்ற வாகனங்களில் இருந்தவர்கள் நிலையில் என்னை இருத்தி பார்க்கின்றேன். எனக்குள்ளும் தயக்கங்கள், கேள்விகள் எழுவதை உணர்கின்றேன். தேவையில் தவிப்பவரை கண்டும் அவர்கள் ஏன் கடந்து சென்றனர்? தேவையில் இருப்பவரை கண்டு ஏன் நான் பல நேரங்களில் விலகி சென்றுள்ளேன்? பல காரணங்களை கூறலாம். ஆனால் அடிப்படையில் இருப்பதாய் நான் உணரும் ஒரு காரணம், அவர்களுக்கும் எனக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை, இவர்கள் எனக்கு அடுத்திருப்பவர் அல்ல என்பதே அடிப்படை காரணம்.
அன்பு என்ற பெயர் கொண்டோனே
அன்பு நெஞ்சங்களே, மனித சமுதாயத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொண்டவர்கள்தாம். மனித சமுதாயத்தின் ஏதோ ஒரு மூலையில் யாருக்கோ நடக்கும் ஒரு நிகழ்வு நம்மை பாதிக்காது என்று வாழ்வதில் ஆபத்து உண்டு. இதை வலியுறுத்தும் ஓர் உவமை இதோ. ஒரு வீட்டில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு பொந்துக்குள் வாழ்ந்தது ஒரு சுண்டெலி. அந்த எலியை பிடிக்க வீட்டு உரிமையாளர் ஓர் எலிப்பொறியை சந்தையிலிருந்து வாங்கி வந்தார். இதை கண்ட எலி அந்த வீட்டில் வளர்ந்து வந்த மற்ற உயிரினங்களிடம் விரைந்து சென்று, வீட்டில் ஓர் எலிப்பொறி உள்ளது, எலிப்பொறி உள்ளது என்று கத்தியது. எலியின் கூச்சலை கேட்ட கோழி, எலியே ஏன் இப்படி கத்துகிறாய்? எலிப்பொறி என்பது உன்னுடைய பிரச்சினை, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை என்று சொன்னது. எலி அங்கிருந்த செம்மறி ஆட்டிடம் முறையிட்ட போது அது எலியிடம், இதை கேட்டு வருத்தப்படுகிறேன், ஆனால் உனக்காக வேண்டிக் கொள்வதை விட என்னால் வேறு ஒன்றும் செய்ய முடியாது என்று அந்த ஆடு சொன்னது. அடுத்ததாக அந்த வீட்டில் வளர்க்கப்பட்ட பசுவிடம் எலி தன் குறையை சொல்லி அழுதது. உடனே பசு,
ஐயோ எலிப்பொறியா, நானும் அதில் மாட்டிக்கொள்வேனா? உடம்பெல்லாம் நடுங்குகிறதே
என்று பயந்தது போல் நடித்தது அந்த பசு. ஏளனமாக சிரித்தது. தன்னுடைய பிரச்சனையை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்ற வருத்தத்தோடு எலி தன் மறைவிடம் சென்றது. அன்றிரவு எலிப்பொறியில் ஏதோ சிக்கிக்கொண்ட சப்தம் கேட்டது. எலி அகப்பட்டு விட்டதாக மகிழ்ந்து வீட்டுத் தலைவி அந்த இருட்டில் எலிப்பொறியை நெருங்கிய போது வால் மட்டும் எலிப்பொறியில் சிக்கியபடி அங்கு கிடந்த ஒரு பாம்பு வீட்டுத் தலைவியை கொத்தியது. வீட்டுத் தலைவியை மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்று உயிரை காப்பாற்றினர். ஆனால் அவருக்கு காய்ச்சல் தொடர்ந்தது. காய்ச்சலுக்கு சிறந்த மருந்து கோழி சூப் என்று யாரோ சொல்ல, வீட்டுத் தலைவர் தான் வளர்த்து வந்த கோழியை வெட்டி சூப் செய்து கொடுத்தார் தன் மனைவிக்கு. காய்ச்சல் தொடர்ந்ததால் உறவினர்கள் பலர் அந்த வீட்டில் வந்து தங்கினர். அவர்களுக்கு உணவு சமைக்க செம்மறியாட்டை வெட்டி உணவு பரிமாறினார் வீட்டுத் தலைவர். இன்னும் சில நாட்களில் வீட்டுத் தலைவி இறந்தார். அவரது இறுதி அடக்க சடங்குக்கு வந்திருந்த ஊர் மக்களுக்கு விருந்து கொடுக்க வீட்டுத் தலைவர் என்ன செய்திருப்பார்? ஆம், சரியாகத்தான் யூகித்தீர்கள். வீட்டிலிருந்த பசுவை கொன்றார். இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த எலி, வீட்டில் ஓர் எலிப்பொறி உள்ளதென்று நான் அப்போதே சொன்னேன், யாருமே கேட்கவில்லையே என்று தனக்குள் சொல்லி வருத்தப்பட்டது. அன்பு இதயங்களே, நகைச்சுவை கலந்து சொல்லப்பட்ட உவமை என்றாலும் நறுக்கென்று மனதில் தைக்கும் உண்மையை சொல்கின்றது. யாருக்கோ எங்கோ நிகழும் பிரச்சனைக்கும் எனக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்று ஒதுங்கிச் செல்லும் நம்மை மீண்டும் சிந்திக்க தூண்டும் ஓர் உவமை இது. எனதருமை அன்புள்ளங்களே, மனித சமுதாயத்தை ஒரு உடலுக்கு ஒப்புமைப்படுத்தி பேசும் எண்ணங்களை நாம் அடிக்கடி கேட்டிருக்கின்றோம். நமது கால் விரலில் படும் அடி உடல் முழுவதையும் பாதிப்பதில்லையா? காலில் படும் அடிக்கு கண்கள் கண்ணீர் வடிப்பதில்லையா? ஓ, அது கால்தானே என்ற எண்ணத்தில் நமது கைகள் அடிபட்ட இடத்தில் மருந்திட மறுக்கின்றனவா? புனித பவுல் அடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் 12 பிரிவில் கிறிஸ்துவ சமுதாயத்தை ஓர் உடலாக அவர் உருவகப்படுத்தி பேசியிருப்பதை நாம் மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்வது பயனளிக்கும்.
உடல் ஒன்றே, உறுப்புகள் பல. யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லாரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாயிருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். உடல் ஒரே உறுப்பால் ஆனது அல்ல, பல உறுப்புகளால் ஆனது. நான் கையல்ல, ஆகவே இவ்வுடலைச் சேர்ந்தவன் அல்ல என கால் சொல்லுமானால் அது அவ்வுடலைச் சேர்ந்ததில்லை என்றாகிவிடுமா? நான் கண்ணல்ல, ஆகவே இவ்வுடலைச் சேர்ந்தவன் அல்ல என காது சொல்லுமானால் அது அவ்வுடலைச் சேர்ந்ததில்லை என்றாகிவிடுமா? கண் கையை பார்த்து நீ எனக்கு தேவையில்லை என்றோ, தலை கால்களை பார்த்து நீங்கள் எனக்கு தேவையில்லை என்றோ சொல்ல முடியாது. ஒரு உறுப்பு துன்புற்றால் அதனுடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து துன்புறும். ஒரு உறுப்பு பெருமை பெற்றால் அதனுடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து மகிழ்ச்சியுறும். நீங்கள் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள்.
அன்பு இதயங்களே, உலக சமுதாயம் என்ற உடலின் ஏதாவது ஒரு பகுதியில் நிகழும் ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு வகையில் நம் அனைவரையும் பாதிக்கின்றது. உடலின் ஒரு பகுதியில் உண்டாகும் வலியை உடல் உணர முடியவில்லை என்றால் உடல் முழுவதுமே நலமின்றி உள்ளது என்பதுதான் பொருள். இன்றைய உலக சமுதாயம் இதுபோல நலமற்று இருப்பதை ஒவ்வொரு நாளும் நாம் உணர்ந்து வருகின்றோம். அன்பு இதயங்களே, பல மதங்களையும் பல பண்பாடுகளையும் பல மொழிகளையும் உள்ளடக்கிய இந்திய சமுதாயத்தின் கூடுதல் சுமையாக நம்மை அழுத்தி வருத்துவது நம்மிடையே உள்ள ஜாதிகள். இந்த பிரிவுகள் போதாது என்று இன்னும் நம்மை பிரிக்க அரசியல் கட்சிகள் என்ன, ரசிகர் மன்றங்கள் என்ன, கிரிக்கெட் ரசிகர் கூட்டங்கள் என்ன, எத்தனை எத்தனை செயற்கையான பிரிவுகள் நம் மத்தியில். இப்பிரிவுகளால் அடுத்திருப்பவர் யார் என்பதை புரிந்து கொள்ள நமக்கு வழியில்லாமல் திகைக்கின்றோம். தேவையில் உள்ளவர்களை கண்டும் உதவிகள் செய்வதற்கு இத்தகைய பிரிவுகள் நம்மை தடுக்கின்றன. அன்பு நெஞ்சங்களே, பிரிவுகள் இந்தியாவில் மட்டும் காணப்படும் நோய் என்று எண்ண வேண்டாம். பிரிவுகளும் அதன் விளைவுகளும் மனித வரலாற்றில் எல்லா நாடுகளிலும் பல வகைகளில் காணப்படுகின்றன. 2 உலகப் போரின் போது பல வகையான செயற்கையான பிரிவுகளால் சிதறுண்டு இருந்தது ஐரோப்பிய சமுதாயம். ஹிட்லர் போன்ற தலைவர்கள் தங்கள் சுயநல வேட்டைக்கு மக்கள் மத்தியில் இந்த பிரிவுகளை வளர்த்துவிட்டனர். 2 உலகப் போரின் போது நாட்சி வதை முகாமில் கொடிய சித்திரவதைகளை அனுபவித்த ஃப்ரெட்ரிக் மார்டின் நீமோலர் என்ற மறைபோதகர் எழுதிய வரிகள் நமக்கு ஓர் ஆன்ம ஆய்வாக அமைகின்றன. இந்த ஆன்ம ஆய்வுடன் நமது விவிலிய தேடலை இன்று நிறைவு செய்வோம்.
முதலில் அவர்கள் கம்யூனிசவாதிகளை தேடி வந்தார்கள். நான் அதை எதிர்க்கவில்லை. ஏனெனில் நான் ஒரு கம்யூனிசவாதி அல்ல. பிறகு அவர்கள் யூதர்களை தேடி வந்தனர். நான் அப்போதும் எதிர்க்கவில்லை, ஏனெனில் நான் யூதனல்ல. பிறகு அவர்கள் கத்தோலிக்கர்களை தேடி வந்தனர். அப்போதும் நான் எதிர்க்கவில்லை, ஏனெனில் நான் வேறு மதத்தவன். இறுதியில் அவர்கள் என்னை தேடி வந்தனர். அப்போது எனக்காக வாதாட எவரும் இல்லை. விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.